பிதாவே, இன்றைக்கும் உம்முடைய வசனத்தை இன்னும் ஒரு தடவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை உயிரோடு காத்து முது வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கும்படிக்கு நீர் எங்களை பிரித்து வைத்தீர். இருதயங்களை திறந்து ஒரு வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே உபவாச ஜெபம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை துரிதப்படுத்தும். அவர் செய்வேன் கொடுப்பேன் என்று சொல்லி ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தங்களை உபவாசத்தோடு செய்யும் ஜெபம் துரிதமாக மிகவும் கெதியாக நமக்கு அது கிடைக்கும்படி தேவன் செய்வார். அதற்காக உபவாச ஜெபத்தை அவர் அடிக்கடி நமக்கு அறிவித்து அதை நாங்கள் பின்பற்றும்படிக்கு சொல்லியிருக்கிறார். அவருடைய நிபந்தனைகள் என்ன என்பதை எல்லாம் வெளிச்சத்திலே நித்தியத்துக்குள்ளே ஜீவிக்கும் தேவன் நித்தியம் அவருக்குள்ளே இருக்கிறது. நாம் அறிய வேண்டியவைகளை அசைக்க முடியாத மாற்ற முடியாத நித்தியமான அவரது வார்த்தைகளிலே நமக்கு கூறியிருக்கிறார். இதை எவரும் படித்து அறிந்து கொள்ளலாம். உண்மையாக சொல்ல போனால் உன்னையும் என்னையும் யாராவது குழப்புறதுக்குத்தான் இன்னும் ஒருவர் தேவை. இதிலே இந்த வேத புத்தகத்தை இட்டு யாவரும் இலகுவாக படித்து அறியும்படிக்கு தெளிவாக சாதாரணமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். உபவாச ஜபம் ஆவியானவரின் ஊற்றப்படுதலை மிகவும் கெதியாக அதை வரப்பண்ணி தேவன் தாம் செய்வேன் என்று சொன்ன அந்த காரியத்தை நமக்கு கிடைக்கும்படி செய்வார். எசேக்கியேல் 36 அதிகாரத்திலே இதை நான் செய்வேன், இதை உங்களுக்கு செய்வேன், நான் இதை செய்வேன் என்று ஐ வில் டூ திஸ் அண்ட் ஐ வில் bless you this way என்று ஏறக்குறைய 17 தடவைகள் கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அந்த 36 அதிகாரத்திலே 37 வசனத்திலே ஜனங்களாகிய உங்களை நான் பெருக பண்ணுவேன், உங்கள் தொகையை பெருக பண்ணுவேன், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஜபம் பண்ண வேண்டும். நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது நான் அதை கேட்டு நான் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன். வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆமென்றும் ஆமேன் என்றும் இருந்தாலும் அவருடைய பொறுப்பிலே அவருடைய பக்கத்திலே எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்றுதான் இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் அதை அரவணைத்து அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நம்முடையதாக்கிக் கொள்வதற்கு ஆமாண்டவரே அப்படியே ஆக்கடவது, நீர் சொன்னபடியே ஆக்கடவது என்கிறதற்கு ஒரு சொல்லிலே சொன்னால் ஆமேன். இந்த ஒரு சொல்லை அநேகம் தேவனுடைய ஜனத்தை சொல்லாமல் பிசாசு அடைத்து போடும். நான் ஆரம்ப மணின இந்த ஜபத்திலே அநேகம் பேர் நீங்கள் ஆமேன் சொல்லவில்லை, ஆகையால் அந்த ஜபத்துக்கு மறுமடி உனக்கு கிடைக்காது. தேவ வார்த்தை உள்ளே வந்து அது வெளிச்சமாய் வராது. ஏன் நீ அந்த ஜெபத்துக்கு அப்படியே ஆக்கடுவதென்று நீ சொல்லவில்லை. ஆமேன் என்கிறது அர்த்தம் சொன்னபடியே ஆகக்கடவது. ஆயினாலேதான் பலரை அந்த ஆமீன் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை தாங்கள் சுதந்திரித்து ஏற்றுக்கொள்ளும்படிக்கு பிசாசு அவர்கள் வாய் இறுக்கி போடுவான். On the side of God, he says yes, the promises. But on our side, we have to say amen. That's mine. அது என்னுடையது. மரியா சொன்னாள், உமது வார்த்தையின்படியே எனக்காக கடவது. She said a big amen. அவள் சொன்னாள். ஆமீன் சொல்வதற்கு பதிலாக அவள் சொன்னாள், உமது வார்த்தையின்படியே எனக்காக கடவது. ஆமீன் என்றால் அது அனர்த்தம். சோ தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் ஜெபிக்க வேண்டியது நாங்கள். அப்போஸ்தலர் 2:17 யோவேல் மூலமாக அந்த முன்மலையையும் பின்மலையையும் நான் கொடுப்பேன் என்று மாம்சமானவர் யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். அந்த வாக்குத்தத்தம் இந்த கடைசி நாட்களுக்குள்ளே பல தேசங்களிலே நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆனால் எங்கள் மத்தியிலும் அது நிறைவேற வேண்டுமானால், ஒவ்வொரு சபைகளிலும் அது நிறைவேற வேண்டுமானால், இலங்கையிலே அந்த வாக்குச்சத்தம் நிறைவேற வேண்டுமானால், நாங்கள் மனம் திரும்பி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி நாங்கள் இந்த முன்மலை பின்மலைக்காய் நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். உபவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். Only then God will bring it to pass. அதன் பிறகுதான் அவர் அதை நிலைவரப்படுத்தி அதை கொண்டு வருவார். ஆம் சகோதரர்களே, அப்போஸ்தலர் 3:21 18:21 உள்ள வசனங்களிலே கடைசி நாட்களிலே சீர்திருத்த நாட்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. The times of restoration, சகல காரியங்களையும் சீர்திருத்தத்துக்கு கொண்டு வருவது. அந்தந்த இடங்களிலே அவைகளை வைத்து இழந்து போன வல்லமையை கொடுத்து சகலத்தையும் சீர்திருத்தத்துக்கு கொண்டு வருவது, அதுதான் இந்த நாட்கள். ஆனால் restoration will never happen except through the outpouring of the Holy Spirit. இந்த சீர்திருத்தம் ஆவியானவர் பரத்திலே இருந்து ஊற்றப்பட்டால் ஒழிய இவை நடக்காது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு The former rain and the latter rain. முன்மலையும் பின்மலையும். முன்மலை நிலத்தை பயன்படுத்துவதற்கு, பின்மலை விதைத்த தானியத்தை முளைக்க பண்ணுவதற்கு. இரண்டு மலையும் நமக்கு தேவை. முன்மாரியையும் பின்மாரியையும் நான் கொடுப்பேன் என்று சொன்னார். தேவன் சொன்னார், நான் கொடுப்பேன் என்று. அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதைத்தான் யோவேல் அங்கே எழுதி வைத்தான். கடைசி நாட்களில் ஜீவிக்கும் எங்களுக்கு அந்த கடைசி நாளங்க அந்த பெந்தெகொஸ்தே நாளிலே தொடங்கியது. பேதுரு சொன்னான், இதைத்தான் யோவேல் சொன்னான், இதுதான் நடக்கிறது. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆவியின் பாஷையிலே பேசினார்கள், தைரியம் அடைந்தார்கள். சபை பயங்கரமாக மார்ச் பண்ண தொடங்கியது. அநேக மாற்றமாக்களை வேண்டார்கள். பெரிய பிரசங்கங்கள் அங்கே இருக்கவில்லை. அற்புதங்கள் அடையாளங்கள் பெருகியது. அற்புதங்கள் அடையாளங்களை விசுவாசித்தார்கள். அதற்காக ஜெபம் பண்ணினார்கள். அனுதினமும் தேவாலயத்திலே சந்தித்தார்கள். அப்பம் பிக்குதல் அதில் கலந்து கொண்டார்கள். வீடுகள் தோறும் அப்பம் பிக்குதல் நடத்தினார்கள். இப்பொழுது பரிதாபம் ஒரு கிழமைக்கு ஒரு தடவை அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சபைகளிலே வைக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு வீடுகளிலே நீங்களாகவே ஒவ்வொரு நாளிலும் ஒரு தடவை இல்லை, இரண்டு தடவை, மூன்று தடவை, ஐந்து தடவையும் வைக்கும்படிக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Praise the name of Jesus. The restoration is taking place in your life already. ஏற்கனவே இந்த சீர்திருத்தம் நடந்து கொண்டு வருகிறது. அது உன் வாழ்க்கையில் நீ பார்த்திருக்கிறாய். பிசாசுகளை துரத்தும் ஊழியம் சாதாரண ஊழியம் ஒரு விசுவாசிக்கு. வியாதியுமே கரங்களை வைத்து அவர்களை குணமாக்குவது, அந்த வியாதிக்கு கட்டளையிடுவது, அது சர்வசாதாரணமாக ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய வேலை. மெய்ப்பன் அல்ல, போதகனல்ல, அப்போஸ்தலன் அல்ல, எங்கேயோ இருந்து வரும் ஒரு ஊழியக்காரன் அல்ல. நீ செய்ய வேண்டிய காரியம், ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டிய காரியம், சுவிசேஷத்தை யாருக்கும் பொறுப்பு மெய்ப்பனுக்கு அல்ல, உண்மையில் விழுந்திருக்கு. உண்மையில் தான் அந்த பொறுப்பு விழுந்திருக்கிறது. பவுலுக்கு மட்டுமல்ல, பவுல் சொன்னான், சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. Woe unto me if I do not preach the gospel. அதே கதைதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும். சகோதரர்களே, அவர் பண்ணின இந்த வாக்குத்தத்தம் மிக முக்கியமாக இந்த சீர்திருத்தத்தின் நாட்கள். It can only happen by the outpouring of the Holy Spirit. The restoration can happen only by the outpouring of the Holy Spirit. சீர்திருத்தங்கள் நடக்க வேண்டிய ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு காரியத்துக்கூடாகத்தான் இந்த சீர்திருத்தம் நடக்கும். எது? பரிசுத்த ஆவியானவர். யோபேலே சொன்னபடி மாம்சமார யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்னார். அந்த காரியம் நடந்தாலுடைய சீர்திருத்தம் நடக்க முடியாது. ஆனால் அது நடத்துவேன் என்று சொன்னார். நடத்தி கொண்டிருக்கிறார். பல இடங்களிலே பல தேசங்கள் சுவிசேஷத்துக்காக கதவுகளை திறந்திருக்கிறது. முன்பு கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. கேள்விப்படாதவர்கள் அவரை தேடி வருவார்கள். என் ஜனம் அல்ல என்று சொல்லப்பட்ட இடத்திலே ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் என்று அழைக்கப்படுவார்கள். என்ன வாக்கு தத்தங்கள் என்று பாருங்கள். நான் ஒரு மெதடிஸ்ட், நான் ஒரு ஆங்கிலிகன், நான் ஒரு கத்தோலிக்கம், நான் ஒரு பெந்தெகோஸ்ட். இது இந்த கதையெல்லாம் முடிந்தது. இந்த கதைகள் எல்லாம் முடிந்தது. நிற்பாட்டு உன் வாயை, நிற்பாட்டு. கிராமங்களிலே இருக்கும் ஜனங்கள், முண்டங்களை வணங்கும் ஜனங்கள், பலவிதமான அசிங்கமான காரியங்களை தொழுது கொண்ட ஜனங்களை, என் ஜனம் அல்ல என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திலே இரக்கம் பெற்றவர்களாக ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரர்களும் குமாரச்சிகளும் என்று அழைக்கப்படுவார்கள். அதுதான் இயேசு சொன்னார். பிந்தினவர்கள் முந்தினவர்கள் ஆவார்கள், முந்தினவர்கள் பிந்தினவர்கள் ஆவார்கள். அவர்கள் அந்த செய்தியை பிடித்துக் கொள்ளுவார்கள். இப்பரம்பரையா கிறிஸ்தவன் என்று சொல்கிறாயா? மனம் திரும்பு, மனம் திரும்ப வேணும். உன் சபையை குறித்து புழுகாதே, உன் மேய்ப்பனை குறித்து புழுகாதே, ஆண்டவர் இயேசுவை குறித்து புழுகு. அவர்தான் இரட்சகர். சோ இந்த ஆவியானவரின் ஊற்றப்படுதல் உபவாசத்தின் மூலமா தான் வரும். உபவாச ஜபம் மிக முக்கியமாக இருக்கிறது. தானியேல் புத்தகம் 9 அதிகாரத்திலே சில உதாரணங்களை நாங்கள் பார்த்தால் இவர்கள் எல்லாரும் உபவாச ஜபத்தின் வல்லமையை அறிந்திருந்தார்கள். தேவன் ஏற்கனவே செய்வேன் என்று சொல்லியிருந்த வாக்கு தத்தத்தை அவர் தானாக நிறைவேற்றுவார் தானே என்று சொல்லி அவர்கள் கதறியிலே உட்கார்ந்து அந்த நேரம் வரும் வரை இருக்கவில்லை. அவர்கள் அந்த வாக்குத்தத்தை கண்டுபிடித்து வாக்குத்தத்தை the promise and they immediately jump into fasting. தானியேல் புத்தகம் 9 அதிகாரத்திலே கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தான் ஆகியாசுபேரும் புத்திரன் தரிவனப்பட்டு ராஜ்யபாரம் பண்ணுகிற 9 வருஷத்திலே தானியலாகிய நான் எருசலேமில் பால்கடிப்பில் நிறைவேறித்திரு 70 வருஷம் சொல்லும் என்று கத்தர் எரேமியா திக்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்டான். நீ வாசிக்கிறாயா இந்த நாட்களுக்குள்ளே தேவன் எதை செய்ய போகிறார், எதை செய்ய வச்சிருக்கார்? கேட்கிறாயா? எத்தனை ஊழியக்காரனுக்கு பின்னால ஓடுறாய்? வேதத்தை திறந்து படி. அவர் என்ன செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே நான் என்ன செய்வேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய விருப்பம் என்ன? அதை பார்க்க மாட்டேன். இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார், மனம் திரும்ப ஞாயிறு தினத்திலே முகத்தை காட்டி போறதை நிற்பாட்டேன். குடும்பம் என்ற மையமாக வைக்காதே, கவனமாயிரு. எது விக்கிரகமாயிருந்தாலும் அந்த விக்கிரகம் உடைக்கப்பட வேண்டும். God will destroy any golden calf. You make anything, he will destroy it. பிள்ளையோ புருஷனையோ விக்கிரகமாக்காதே. God will deal with it. தேவன் அதை நிர்மூலமாக்கிய தீர்வார். உண்மையை சொல்லுகிறேன். இப்படி கண்டதும் அந்த காரியத்தை தானியேல் என்ன செய்தான்? மூன்றாவது வசனம், நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். வாக்குத்தத்தம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. 70 வருஷங்கள் அங்கே பபிலோனில் அவர்கள் அகதிகளாக இருப்பார்கள். 70 வருஷம் முடிந்ததும் நான் அவர்களை கொண்டு வருவேன். ஆனால் அவர்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதை நீங்கள் எரேமியா 29 வாசிக்கலாம். அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள், என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த முடிவை, எதிர்பார்த்திருந்த அந்த முடிவை, அது சமாதானத்துக்கு ஏதுவான அந்த முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் என்னை தேடும் பொழுது அப்பொழுது நீங்கள் என்னை கண்டுகொள்வீர்கள். வாக்குத்தத்தம் இருக்குது தானே, என்னிட சும்மா இருக்கிறது இல்ல. சனம் ஹாயா இருக்குது, சபையில் ஹாயா இருக்கிறபடினால்தான் ஒன்றை ஒன்று தோண்டுது. எரிச்சல், பொறாமை, சண்டை, வேது துறந்து பார்க்கறது இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார் இந்த நாட்களிலே? What is he doing? இந்த நாட்களுக்குள்ளே ஆவியானவர் எந்த வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்? அதைத்தான் கவனிக்க வேண்டும். அதிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். நாங்களும் பெறுகிறோம் ஆண்டவரே, எங்களையும் சேர்த்துக் கொள்ளும். ஒவ்வொருவரும் முக்கியம், ஒவ்வொருவரும் முக்கியம். இயேசு சொன்னார், அறுபடை மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். நீ அதை கேட்டு பேசாமல் இருக்கும் பொழுது தண்டனைக்கு நீ எப்படி தப்புவாய்? எப்படி தப்ப போகிறாய்? குடும்பம், வேலை, உன்னுடைய வாழ்க்கை, உன் பிரச்சனை, இதுகள் தானா பெரிது? ஆத்மா பிரிந்ததும் எல்லாமே அதோடு முடியும். இப்பொழுது உன் பிரச்சனை எங்கே? எங்கே அந்த பிரச்சனை? ஒரு சகோதரி தன் பிள்ளையை குறித்து கவலைப்பட்டால் தன்னோடு கூட அந்த பிள்ளை இல்லையாம். நான் சொன்னேன், கூப்பிட்டு எடுக்கிறது தானே, ஏன் அழுகிறியாள், ஏன் அழுகிறியா? இந்த சிறு எப்படி எப்படி என்று தெரியவில்லை பிரதர், மிகுந்த கவலையாயிருந்தாள். கொஞ்ச நாள் சென்றது, எண்ணி 10 நாட்களும் இல்லை, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனாள். இப்பொழுது அந்த பிள்ளையின் கவலை எங்கே? முடிந்தது. கவலைப்படுகிறதுனால் ஒன்றும் வாழதில்லை. ஒரு காரியம் வரும், வருத்தம், நோய், ஓ எஸ், பொல்லாத காரியம். தானியேல் உபவாசத்திலே இறங்கினான். ஆம், அவன் ஜெபம் பண்ணினான், தேவன் அவனுக்கு மறுமொழியை கொடுத்தார். சரி, தானியேல் உபவாச ஜெபத்தின் வல்லமை அறிந்திருந்தான். சகோதரர்களே, ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு தானே, 70 வருஷத்துக்கு பிறகு நான் கொண்டு வருவேன். விண்ணப்பம் பண்ணினான் ஒழியா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. இன்றைக்கு அறிந்து கொள், இன்றைக்கு அறிந்து கொள். ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லியிருக்கிறீர், 70 வருஷம் முடிஞ்சு போச்சு ஆண்டவரே. அவன் உபவாசத்திலே குதித்து ஜெபம் பண்ணின அந்த நாளிலேயே கபிரியல் அனுப்பப்பட்டான், ஜெபத்துக்கு மறுமொழியாக. ஆனால் அங்கே தடை பண்ணப்பட்டான்,
பிசாசனுடைய ஒரு பொல்லாத ஆவியினாலே. உன் ஜபத்துக்கு மறுமொழி கிடைக்காம போனா உடனே ஆடி போகாத, அங்கு யுத்தம் நடக்கிறது. ஆண்டவர் ஆமண்டு சொல்லிட்டார், அவரையும் சொன்னார் தானே, கேட்க சொன்னதுக்கு பிறகு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? அவர் தானே கேட்கும்படிக்க சொன்னார்.
இஸ்ராவினுடைய புத்தகத்தை எடுங்கள், இஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதுக்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வியான வழியை தேடுகிறதுக்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். இஸ்ராவின் நாட்களிலே அந்த நேரத்திலே அவர்கள் அகதிகளாயிருந்து ஒரு பகுதியினர் இப்பொழுது எருசலேமுக்கு திரும்ப போகிறார்கள். அவர்களது குடும்பங்கள், பிள்ளைகள், அவருடைய பட்டி படுக்கை சாமான்கள் எல்லாம். ஆனால் போகும் வழியிலே எதிரிகள் அவர்களை கைப்பற்ற இருக்கிறார்கள். இவர்களுக்கு இப்பொழுது பாதுகாப்பு தேவை. போகும் வழியிலே கொள்ளையாடுகிறவர்களிடத்தில் இருந்து பாதுகாப்பு தேவை, மிருகங்களிடத்தில் இருந்து பாதுகாப்பு தேவை. எஸ்ரா ராஜாவினிடத்தில் கேட்கவில்லை. ஆம், அவன் போய் ராஜாவினிடத்திலே கேட்க என்று ராஜாவினிடத்தில் ஏற்கனவே போய் சொல்லிட்டான், தேவன் எங்களுடைய தேவனங்களை பாதுகாப்பார். அதுக்கு பிறகு எங்களை வாசித்துப்பார், தேவன் எங்களை பாதுகாப்பார் என்று அவன் சொன்னதுக்கு பிறகு மறுபடியும் போய் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் இராணுவத்தையும் குதிரைகளையும் எங்களுக்கு தாங்கும் என்று சொல்லி அவன் கேட்க முடியவில்லை. ஏன்? அது அவர்களுடைய தேவனை கீழே போடுகிறதா இருக்கும். இவர் தேவன் பாதுகாப்பார் என்று சொல்லி போட்டு இப்ப வந்து பாதுகாப்பு கேட்கிறார். அதை வாசித்துப்பார், எல்லாம் வாசிக்க முடியாது. அவன் சொன்னான், இலைகளை நாங்கள் உபவாசத்தில் இறங்குவோம். என்ன நடந்தது? எல்லா சாமன் நதி அண்டையில் உபவாசத்தை கூறினேன், வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவினிடத்தில் சேவகீரையும் குதிரை வீரரையும் கேட்க வைக்கப்பட்டிருந்தேன். ஏன் நான் வைக்கப்பட்டான் குதிரை வீரரை கேட்க? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். உபவாச ஜபம், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரே. ஏற்கனவே சொல்லிட்டான் ராஜாட்ட, தேவனங்களை பாதுகாப்பார், தேவனங்களை வழி நடத்துவார் என்று. இப்ப பாக்குறான், திரும்பி போய் கொஞ்சம் இராணுவத்தையும் கொஞ்சம் குதிரைகளையும் கேட்டா அந்த மனுஷன் சொல்ல போது, நீ தானே சொன்ன ஆண்டவர் பாதுகாப்பார் என்று, இப்ப என்ன வந்துட்டு? அப்போ அவன் சொன்னான், இது போய் திருப்பி கேட்டோம்னா வெக்கம் உண்டு செய்வோம், குதிப்போம் உபவாசத்தில், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங். தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். பார்த்தாயா உபவாச ஜபத்தின் வல்லமையை? பார்த்தாயா? சீர்திருத்த நாட்கள் அவர்களுக்கு எல்லாமே பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள். எருசலேமுக்கு with all the protection. சகோதரர்களே, ஆவிக்குரிய உலகத்திலே முதலில் யுத்தத்தை வேண்டால் ஒழிய கண்காணும் இந்த சரீர பிரகாரமான உலகத்திலே அந்த பிரச்சனையின் வெற்றியை நீ காண முடியாது. முதலில் அங்கே வெல்ல வேண்டும். அங்கே பிசாசு தோற்கடிக்கப்பட்டதும் உன்னுடைய ஜபத்தினால், உனது உபவாசத்தினால், நீ அவரை வேண்டிக் கொள்கிறதனால், அந்த வாக்கு சத்தங்களை அவரிடத்தில் சொல்கிறதனால், அதன் பிறகு உலகத்தின் காரியங்கள், அந்த கட்டுக்கள் உடைக்கப்படும். நெகமியாவுடைய புத்தகம், அதுக்கு அடுத்த புத்தகம். அவரும் இன்னும் ஒரு பகுதியினரை கொண்டு போகிறார். கொஞ்சம் கொஞ்சம் பேரா போறாங்க அகதிகளாக இருந்து. இப்ப எருசலேமுக்கு திரும்பி போயிடும். அவருக்கும் அதே பிரச்சனை தான். போகும் வழியிலே அங்கே பாதுகாப்பு தேவை, ஜனங்களுக்கு பாதுகாப்பு தேவை, கொண்டு போற பொருட்களுக்கு பாதுகாப்பு தேவை, குழந்தைகளுக்கு தேவை. செவிரில் என்ன செய்தார்? முதலாம் அதிகாரம் நெகேமியா. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள் 20வது வருஷம் கில்மையுமா நான் குமார் அரண்மனையிலே சூசான் என் அரண்மனையிலே இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரர் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அங்கிருந்து வந்த சிலாக்கிட்ட இருந்தே இவர் வேறொரு இடத்துல இருக்கிறார். அகதியாக கேட்கிறார், எருசலேம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி நிலையில இருக்குது, ஹவு இஸ் இட். இப்போ இவன் என்ன சொல்கிறான், அதுக்கு அவர்கள் சிறையிருப்பில் மீதி இருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் அதாவது மதில்கள் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் தூக்கிட்டு உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நெகேமியா உடனடியாக உபவாசத்தில் இறங்கினான். எருசலேம் பாழாய் கிடக்கிறது, மதில்கள் இடிபட்டு கிடக்கிறது, அங்கே இருக்கும் ஜனங்கள் மிகவும் கஷ்டத்துக்குள்ளாய் போகிறார்கள். வாசித்து பார். அவன் உபவாசித்து ஜபித்தது பொழுது அந்த ராஜாவின் இடத்தில் இருந்து அவனுக்கு கிருபை கிடைத்தது. எருசலேமுக்கு திரும்பி போவதற்கு ஜனங்களை கொண்டு கிருபை கிடைத்தது மட்டுமல்ல, அவனுக்கு தேவையான பத்திரங்கள் போற வழியிலே சில காட்ட வேண்டும். நீங்க ஐடென்டி கார்டு காட்டுற மாதிரி அல்லது சில இடங்களில் நீங்க போய் சைன் வச்சுட்டு போற மாதிரி அங்கே அவன் பத்திரங்கள் அவனுக்கு தேவையான பத்திரங்கள் போற வழிகளிலே எருசலேமுக்கு உள்ளே போனதும் இன்னும் பத்திரங்கள் தேவையா இருந்தது. எல்லாமே ராஜா அவனுக்கு கொடுத்தான். எதனாலே வந்தது? உபவாச ஜபத்தினால் வந்தது. உபவாச ஜபத்தினாலே நீ சும்மா போயிட்டு வந்து சேர்ச்சுக்கு வாரதில்லை. நீ செத்த உடனே கொண்டே தாப்பதற்காக சபை இல்லை. சவந்தாக்கும் தொழிலை தேவன் சபைக்கு கொடுக்கவில்லை. அது வேற யாருக்கும் கொடுத்திருக்கலாம். அப்படி சவந்தாக்கும் தொழிலை வச்சிருக்கிறவர்கள் தான் சவக்காலி 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 என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். நெகேமியா உபவாச ஜபத்தின் வல்லமையை அறிந்து கொண்டான். Fasting and praying released the power of God. தேவனுடைய வல்லமை வெளியே விட்டது. அவர்கள் வீட்டுக்கு எருசலேமுக்கு திரும்பி போகத்தக்கதாக சகல சலுகையும் தேவன் கொடுத்தார். அதனை வாசித்து பார்க்க உபவாசம் அவர்கள் பண்ணினார்கள். எஸ்தர் 3வது அதிகாரம் எஸ்தர் புத்தகம் 4 அதிகாரங்களை கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இதிலே வாஷ்டி எனப்படுகிறவர்கள் என்ன ஒரு பெண் குய் ராணியாக இருந்து தள்ளப்படுகிறாள். எஸ்தர் ராணி பதவிக்கு வருகிறாள். மருதகாய் பரிசு தாவியானவர்க்கு நிழலாக அவளது அங்கிள். எஸ்தருக்கு தாயும் இல்லை தாப்பனும் இல்லை. தேவ வசனத்தில் அவளை நடத்தி கொண்டு வந்தார். சடுதியாக யூதர்களுக்கு ஒரே நாசமோசம் அங்கே வந்தது. யூத ஜனத்துக்கு தேவனுடைய ஜனத்துக்கு ஆகமான் எனப்பட்ட ஒரு மனிதன் தந்திரமாக இவன் மந்திரகாரர்களோடு தொடர்பாக இருக்கிறான். இவன் மிக தந்திரமாக இவனுக்கூடாக பிசாசு விளையாடி யூதர்கள் எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அவன் ராஜாவனிடத்திலே இருந்து எழுதிய கையிட்டு எழுதிய ஒரு பத்திரத்தை வாங்கிக் கொள்கிறான். எல்லா யூதர்களும் குறிப்பான ஒரு மாதத்திலே ஒரு நாளிலே எல்லா இடத்திலையும் எல்லாரையும் கொல்ல வேணும். இந்த செய்தி மருதகாய்க்கு தெரிந்தது. மருதகாய் யாருக்கொப்பா இருக்கிறான்? மருதகாய் வருகிறார். அவர் செய்தி கொடுத்து அனுப்புகிறார், எஸ்தர் இடத்திலே போய் சொல்லுங்கள் இந்த காரியம் நடக்கிறது. ஆகமான் இந்த காரியத்தை யூதர்களை கொல்லும் இந்த
அவனுடைய சூழ்ச்சியை ஒரு சாதாரண ஒரு வேலையாக எடுக்கவில்லை, அதை ஒரு மந்திரவாதத்தின் வேலையாக எடுத்தான். அதையும் நீ போய் வாசிக்க வேண்டும்.
He counted it as a witchcraft because they cast lots. The wise men advised him.
அங்கு உள்ள அந்த மந்திரகாரர்கள் அவனுக்கு சொன்னபடியினாலே அந்த லொத்தர் போட்டார்கள். அது போடுறது எதுக்கு தெரியுமா? அவன் பார்த்து கொண்டிருந்தான் எங்கட சனத்தினுடைய பாசையில் இந்த நல்ல நாள் பார்ப்பாங்க இல்லையா, நீ பார்க்கறன்னு சொல்லல, நான் வெளியாக்கள் பார்ப்பாங்க இல்லையா, அந்த அதை தெரிவு செய்து ஒடுக்கிறது அசுத்தாவே.
நல்ல நாள் பார்க்க போவாங்க இல்லையா, பார்த்துட்டு வாராக்களுக்கு கோதாரி தானே நடக்குது இந்த நேரமும். நான் கேட்பேன், எல்லாம் நடந்து செத்து அக்கிரன் பட்டு அப்படி எல்லாம் போடுற நீங்கெல்லாம் முகூர்த்த நாள் நல்ல நாள் பார்த்து தானே எல்லாம் நடத்து, நீங்க என்ன செஞ்ச
எங்க போன நீள் இந்த வித்தை நல்ல இவன் மந்திர வித்தை சிறிதாக எண்ணவில்லை. அதான் அந்த லாட்ஸ் போட்டது, லொத்தர் போட்டு அந்த நாள் எடுத்து அந்த நாளையும் குறிப்பாடுதியாச்சு. இப்ப இது ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? ஆவிக்குரிய ஒரு போராட்டம். மருதகா சொல்லி அனுப்பினான், போய் சொல்லு கேரியா. நாலாம் அதிகாரம், எஸ்தர் புத்தகம் நாலாம் அதிகாரம்
ஒன்பதாம் வசனம். மருதகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அப்பொழுது எஸ்தர் ராஜாவின் இடத்தில் மேதகாக்கு சொல்லி அனுப்பினதாவது, நீ அதை வாசித்தால் அவள் சொன்னாள், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் ராஜாவை போய் நேராக சந்தித்தேன் என்று சொன்னால் எனக்கு மரண தண்டனை. அவர் அவரது கோலை நீட்டாவிட்டால்
எனக்கு மரண தண்டனை, ஒருவரும் கிட்ட நெருங்க முடியாது. பாருங்க, மந்திரவாதம் பண்ணதுன்னு சொல்லி
அங்கால டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவங்களை கோலை செய்கிறதுக்கு, இங்கால சொல்லியாச்சு ராஜா ஒரு மாதத்துக்கு ஒருவரும் கிட்ட நெருங்க இயலாது.
தானியல் ஜெபிக்க முடியாதுங்கிற ஒரு கட்டளை வந்தது அல்லவா,
அது மாதிரி.
ஸோ இப்போ எஸ்தர் கிட்ட போனால் மரணமே படலாம், ஏன் அது எழுதியாச்சு. அவர் சொன்னால் இப்படித்தான் நிலைமை இருக்கிறது என்று சொல்லி அனுப்பினாள். எஸ்தரின் வார்த்தைகளை மருதகாய்க்கு தெரிவித்தார்கள்.
12 வசனம், 13 வசனம்.
மருதகாய் எஸ்தருக்கு திரும்பி சொன்னதாவது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பி கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்தில் இருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பனும் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே,
யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான்.
அப்பொழுது எஸ்தர் மருதகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னாள், நீ போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து 3 நாள் அடே
Amen. 3 days fasting.
மூன்று நாள் அல்லும் பகலும் சாப்பிடாமலும் குடியாமலும் இருந்து எனக்காய் உபவாசம் பண்ணுங்கள், நானும் என்னுடைய தோழிமாரும் உபவாசம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்?
நானும் என் தோழிமாரும் இருந்து ஆவலாதி பேசுவோம்,
அல்லது இருந்து கதைப்போம் என்னண்டு ஆகமான் இப்படி கொல்ல போகிறான், அல்லது நாங்கள் எப்படி ஒரு ஊர்வலம் போகலாம், ஊர்வலம் சுற்றி வருவோம்
ராஜாவின் அரண்மனையை. அப்பொழுது கேட்பார்கள், ஏன் சுத்துகிறார்கள் என்று.
ஆவிக்குரிய யுத்தம் ஆவிக்குரிய உலகத்தில் தான் வெல்ல வேணும். பல் புடுங்கறா இங்க புடுங்க வேணும், இங்க தடை விசாரி வராது. அறிந்து கொள். அவளுக்கும் தெரிஞ்சிட்டது உபவாசத்தின் வல்லமை. அவள் சொன்னால் நீங்கள் போய் சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க எனக்காக 3 நாள். ஓகே, 3 டேஸ் நானும் என் தோழி மேரம் அரண்மனையில் உபவாசம் பண்றோம். இக்கட்டான சம்பவம், அங்கால அவர்களுக்கு மரண தண்டனை வரப்போகுது. எல்லா யூதர்களுக்கும் தேவஜனத்துக்கும் கொல்ல போறாங்களோ, ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் சடுதியாக போர் வீரர்களை அனுப்பி இங்கால பார்க்க இவளுக்கு கட்டான ஒரு இது. 1 மாதத்துக்கு அங்கே கிட்டடிக்க போகிறாது. போனால் அவர் சொல்லிட்டார் மரண தண்டனை என்று சொல்லி எழுதியாச்சு இது கட்டளை சட்டம். ஐயோ என்ன செய்யலாம். ஆனால் எச்சர் என்ன சொன்னார், இரவும் பகலும் பூசியாமலும் சாப்பிட முடியாமலும் கவசப்படுது, நானும் என் தோழிகளும் உவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி, சொல்லு சட்டத்தை மீறி. ஏன் சட்டத்தின்படி அவள் போக இயலாது ராஜாவின் இடத்திலே, போனால் என்ன மரணம். சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்திலே உள்ளே போவேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். லேடி எஸ்தர், எஸ்தர் என்ற பேர் இருக்கு அவனுக்கு. அவனோட வாழ்க்கையை பார்த்தாயா, குடும்பமும் பரவாயில்லை, பதவியும் பரவாயில்லை, அதிகாரமும் பரவாயில்லை, எதிர்காலமும் பரவாயில்லை, அரண்மனையும் தேவையில்லை, செத்தாள் சாகிறேன்.
என்ன செய்தாள், சிலுவையை எடுத்துக்கொண்டாள். அதுதான் பேர் சிலுவையை எடுக்கிறது. She embraced the cross. சிலுவையை அரவணைத்துக் கொண்டாள். Okay, brother, faith life is a risk. விசுவாச ஜீவியம் ஒரு risk. Risk கண்டால் நீ போய் டிக்ஷனரிய பார், எனக்கு தெரியாது. இதுதான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. அவள் என்ன சொன்னாள், செத்தால் சாகிறேன், சாகாட்டில் உம்மை கண்டு பேசுவேன். Tell Uncle Mordecai. என்ன நடந்தது உபவாச ஜபத்துக்கு உங்களுக்கு தெரியும். அவள் போனாள் அந்த நாளிலே, எஸ்தரை கண்டதும் ராஜா தன் செங்கோலை எடுத்து நீட்டினான். அவன் கேட்டான், எஸ்தர் உனக்கு என்ன வேணும் சொல், நான் அதை கொடுக்கிறேன். அதை வாசித்து பார். அது மறந்த நீ வாசிப்பியோ வாசிக்க மாட்டியோ எனக்கு தெரியாது. 5வது அதிகாரம். 3வது நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா நம்மளில் உள்முற்றத்தில் ராஜா கொள்ந்திருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள்.
நல்ல உடுப்பெல்லாம் உடுத்துத்தான் போனாள். நான் காலமையிலேயே சொல்லி போட்டேன் எனக்கு தெரியாமல். யூ ஹாவ் டு ட்ரெஸ் நைஸ்லி வென் யூ கம் டு சர்ச். பர்த்டே பார்ட்டிக்கு போறாய், அதுக்கு இதெல்லாம் பற்றி நல்ல சட்டையெல்லாம் போட்டு ஆண்டவர்கிட்ட வாரநேரம் அப்படி வரும். யுவர் ட்ரெஸ் நைஸ் ப்ரெசன்டபிள். போய் நின்றால் என்ன நடந்தது?
2வது வசனம். ராஜா ராஜஸ்ரீயா எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்ட பொழுது அவனுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததனால் ராஜா தன் கையில் இருக்கிற பொன் செங்கோல் எஸ்தரிடத்துக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோல் நுனியை தொட்டாள். ராஜாவளை நோக்கி எஸ்தர், ராஜாச்சியே,
ராஜாச்சி உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, நீ என் ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். இவன் இப்படி சொன்னான், ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுவார், நீ கிட்ட போற நேரம் ஆண்டவரே அவர் உனக்கு என்ன வேண்டும் சொல், ராஜ்யத்தின் அரவாசி கொடுக்க மாட்டேன், என் ராஜ்யம் எல்லாமே உனக்கு தான்.
அதுதானே. அவர் சிங்காசனத்து பக்கத்தில் ஒன்று உட்கார பண்ணது அதுதானே.
காவாசி கொடுக்கவா, அவரோட உடன் சுதந்திரர், ஜாயிண்ட் வித் கிரைஸ்ட்.
பிதா இயேசுவுக்கு கொடுத்த
எல்லாமே உனக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம், எவ்ரிதிங்.
இது தெரியாம ஜனம் ஞாயிறு ஆராதனை வச்சலே செத்து போகுது. இது தெரியாத ஜனம் பெரிய வள்ளியும் பெரிய வியாழனும் கிறிஸ்மஸும் கொண்டாடியலே செத்து போகுது. பெரிய வள்ளி பெரிய வியாழன் கிறிஸ்மஸ் ஒன்றுமே இதுல இல்லை. காட்டு பார்க்கலாம், பெரிய கள்ளி இருக்கிறது. ஜெசபேல்
ஓ லார்ட் எஸ்தர், அதுக்கு பிறகு தான் வெட்டின மடுக்குழியிலேயே அவரே விழுந்தார். வாசிச்சுப்பார், மருதாக்கி வைத்த தூக்கு மேடையில இவரே கொண்டே போட்டுட்டான் ராஜா ஆகமான. வாசிச்சுப்பார், உபவாச ஜபம், உபவாச ஜபம்,
உபவாச ஜபம்.
அதான்
அதன் பிறகு யூதர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள்.
Are we willing to fast and pray? நாங்கள் விடுதலை அடைய உபவாசிக்க மனதா இருக்கிறோமா? இப்ப உபவாசத்தினாலே என்ன எங்களுக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை நான் நேற்றைய தினத்தில் சொன்னதை விட வித்தியாசமாக சொல்லப் போகிறேன். அதை இன்னும் ஒரு தடவை நாங்கள் ஆராயலாம். அதாவது ஏசி 58. இப்போ மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இந்த உலக வாழ்க்கையை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக இந்த உலக வாழ்க்கையை விட மனதாயிருக்கிறவன் அதை கண்டடைவான்.
இந்த ஒரு வசனம் இத்தனை சனத்துக்கு படாம இருக்குது. இன்னும் இது ஒன்று பட்டா காணும் பிரதர், யூ வில் நெவர் பி த சேம்,
நெவர் பி த சேம்.
உனக்கு வேற ஊழியர்கள் வெளியில வந்து வர
தேவையில்லை. அவர்கள் மூக்கும் மொழியையும் பார்க்க, இதப்ப யாருக்கு பின்னால போறாயண்டு.
See, it is self-denial. When you fast, you deny yourself.
தன்னை தானே வறுத்து எப்படி உன்னுடைய உள்ளான மனுஷனை வறுக்க போகிறாய்? One of the best things, get down into fasting very often. ஒரு கிழமையிலே குறைஞ்சது கவனமாய்கள் ரெண்டு நாளாவது உபவாசிக்க வேணும். ஒரு மாதத்துக்கு உபவாசிக்கிறது ஒரு நாள் எனக்கு கஷ்டமா. உனக்கு விடுதலை தேவை. சாப்பாடு கூட கொடுக்கறதும் வகருக்கு பிசாசு. சாப்பாடு சில ஆக்களுக்கு விலக்கி வைக்கிறதும் மெலிய பண்ணி எலுக்கிச்சு மாறி பிசாசு.
Getting people from the natural food. மறக்கறது சாப்பிட்றது இல்லை, அது சாப்பிட்றது இல்லை.
பிசாஸ்
மற்றது மற்ற பக்கத்தால்
ரெண்டு பீங்கான் மூன்று பீங்கான்.
ஒரு சகோதரன் விடுதலைக்காக வந்திருந்தவர் சோறு போட்டு வைப்பார் இப்படியா குமிச்சு. என்னோட இருந்தவர் கொஞ்ச நாள் ஒற்று நிமிஷத்தில் முடிப்பான் அந்த பீங்கான். அதுக்கு பிறகு கொண்டு வந்து போடுவார்கள்.
அடுத்ததும் போயிட்டது. மூன்றாவது இப்ப
இது வேறையாக வயல் செய்ய வேணும். இப்படிப்பட்ட சாக்கு காணாது. உபாசிக்கிறாயா? நீ விளையாடுறாய் சிவச்சில. இப்படிப்பட்டாக்கள் தான் இந்த பெருநாட்கள் கொண்டாடுறது பெரிய இதாக. எங்க போறியால் என்ன ஈஸ்டர் 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 முட்டை எல்லாம் விழுங்க போற உய்தழுதல் அது ஒன்று ஷாப்ஸ் எல்லாம் நிறைஞ்சிடும் பெரிய பெரிய முட்டை என்ன முழுக்க சாக்லேட்.
ஐயோ எல்லாத்தையும் எடுத்து பிசாசு போட்டு ஒரு ஒரு நாடகமாக்கி இருக்குது பிஸ்னஸ் பிரதர். கிறிஸ்மஸ் உலகத்தானுக்கு பிஸ்னஸ் தானே. அதை இனிதையும் போடுவான் நாங்கள் போய் வாங்கி தள்ளுறதா.
ஒன்று குருந்தியர் ஒன்பது எப்படி எங்களை ஒடுக்கிறது, எப்படி எங்களை நாங்களை வெறுக்கிறது, எங்களை தாழ்த்தி கொள்கிறது.
ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்
ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஐந்து ஒன்று குருந்தியர் ஒன்பது
இருபத்தி ஐந்து இரு தொகம் இருபத்தி ஏழு வரை
இந்த வசனங்கள் வந்தால் கொஞ்சம் தியானம் பண்ணுறதா நீங்கள் பாஞ்சு கொண்டு போகிறீங்களா அதில் டாப் கியரில். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றுக்கும் இச்சையடுக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி கப்படி செய்கிறார். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி கப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் குத்து சண்டை போட மாட்டேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதமாய் போதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். ஏய் உன் வாயிற நீ ஆள வேணும். வயிறு உன்னுடைய உன்னை ஆளுறதா தேவனாக? நீ வயிறை ஆளுகிறதா? அது என்ன சாப்பிடலான்றது உபவாசிக்கலான்றது அது என்னது? வயிறு நீ ஆள வேணும் அல்லது வயிறு உன்னை ஆளுகிறது. சாப்பாடை தள்ளி வைக்கிறது எங்களை நாங்களை வெறுத்து போட்டு நாங்கள் முழு ஆண்டவருக்கு ஜபத்திலே நாங்கள் தயாரித்திருக்க அதில் வல்லமை உண்டு. சரி பார்த்தீங்களா பவுலா போஸ்தலன் உபவாசம் பண்ணுது
சரீரத்தை ஒடுக்குகிறேன்.
என்ன செய்தான் அவன் உபவாசம்? காட்டுறேன் பகுதியா நான் காட்டுகிறேன். பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும் அங்கே இருந்த அநேகம் பேர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு பாயஞ்சர். சபைக்கு போச்சினம் சிலுவைக்கு பாயஞ்சர். சிலுவையில் அறையப்படாத ஜீவியம் ஜீவித்தார்கள். ஏன்? ஒரு தேவன் அவர்களுக்கு இருந்தது. யார்? வயிறு. உபாசிக்க முடியவில்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பார்த்தீங்களா? அப்ப என்னண்டு வல்லமை வரும்? என்னென்ன ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு ஆண்டவருடைய பிரசன்னம். உனக்காக உபாசிக்கலாம், உன் குடும்பத்துக்காக உபாசிக்கலாம், சபைக்காக உபாசிக்கலாம், உன் போதருக்காக உபாசிக்கலாம், நாட்டுக்காக உபாசிக்கலாம், தனியாக உபவாசிக்கலாம், சேர்ந்து உபவாசிக்கலாம். மூன்று நாலு பார் நேரு பேர் சேர்ந்து கவனமாய் கேள். சபைகளிலே அல்லது வெளியிலும் சிலர் நூற்றுக்கு நூறு வீதம் விடுதலை அடைய 100% டெலிவரன்ஸ். சிலர் அவர்களுக்காக சேர்ந்து உபவாசித்தாலொழிய அந்த விடுதலை அவர்களுக்கு வராது. ஒரு விசாச கலைச்சு கொண்டே நின்றினம் அது போக மாட்டேன்னுட்டது. திருச்சர்கள் இயேசு மலையில் இறங்கி வந்தோடனே கேட்டாங்க. அவர் கலைச்சு விட்டுட்டு பிடிச்சி அப்போ அவர் தனியாக இருக்கிற நேரம் கேட்டாங்க. எங்களால் ஏன் இதை கலைக்க முடியவில்லை? உங்களது அவிசுவாசம் என்று சொன்னார். அதுக்கு பிறகு சொன்னார் இப்படிப்பட்டதான ஒரு விதம் இந்த பிசாசு ஒரு விதம் பல விதம் கிடக்கு பல விதம் கிடைக்கு. நாய்கள்லையும் பல விதம் இருக்குதா இல்லையா? சில நாய் படுத்திருக்கு உன்னை கண்ட உன்ன பறக்கும் இல்லையா? சில நாய் படுத்திருந்து பார்க்கும் இப்படி இப்படி பார்க்கும் கொஞ்சம் கிட்ட போனால் அனுப்பி ஓடிடும். சில நாய் பேசாமையே இருக்கும் கிட்ட வந்தாலும் பேசாமல் இருக்கும் உடனே. சில நாய் கிட்ட போன உடனே
இப்படி ஆவிக்குரிய உலகத்திலும் வித்தியாசமான ஆவிகள் உண்டு. அந்த விதம் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி அது போகாது என்று இயேசு சொன்னார். இப்போ சிலருடைய விடுதலைக்கு கொஞ்சம் பேர் சேர்ந்து உபவாசத்தை ஜபிக்க வேணும். ஏய்மே, சில சகோதரர்கள் வந்து சொன்னார்கள், நாங்கள் உபவாசத்தில் இறங்கினோம், எங்களுக்கு விடுதலை தேவை என்று ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங். ரெண்டாம் நாளகமும் 7:14 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், என் நாமத்தினாலே அழைக்கப்படுகிற ஜனம்
தங்களை தாழ்த்தி.
எப்படி தாழ்த்த போகிறாய்?
உபவாச ஜபம்,
உபவாச ஜபம், தங்களை தாழ்த்தி. அதுவும் நாங்கள் ஜபிக்கும் பொழுது எப்படி ஜபிக்க வேணும்? தானியேலின் பிரேயர் ஜபத்தை ஜபிக்க வேணும்.
ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை மன்னியும்,
எங்களது ரத்தம் சிந்துதலை மன்னியும், எங்களது களவு பொய்களை மன்னியும், நாங்கள் அக்கிரமம் செய்தோம் நீர் கேளாமல் போனீர், குற்றம் எங்களுடையது, எங்கள் நாட்டை மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களையும் ஜனத்துக்குள் ஒருவராக இருந்து நாங்கள் பரிந்து பேச வேண்டும்.
அந்த ஜபம் தான் தேவன் கேட்பார், மற்றபடி அல்ல.
நீ அப்படி ஜபிக்கும் பொழுது சில உடலை தேவனுடைய பாரம் வந்து இறங்கி நீ அழ ஆரம்பிப்பாய். இலங்கைக்காக அந்த பாரத்தை அவர் இலங்கை மேல் இறங்கிய எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. ஜனம் நிந்தையாக கூறுகிறார்களே வெளிநாடுகளை எல்லாவற்றையும், சரி வரா, அது இது முடியாது, இந்த பிரச்சனையும் முடியும். ஜபிக்கிறோமா அந்த விதமாக? எல்லாத்துக்கும் எதிராக தாழ்த்துவது. சங்கீதம் 35:11, சங்கீதம் 35:11, அதிலே இங்கே எப்படி நம்மை தாழ்த்துகிறது என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் வியாதியாக இருந்த பொழுது இரட்டிய நுடுப்பாய் இருந்தது, அதாவது உபவாசம். நான் உபவாசத்தினாலே என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். நீ உபவாசிக்கும் பொழுது உன் ஆத்துமாவை என்ன செய்கிறாய்?
தாழ்த்துகிறாய், உபத்திரவப்படுத்துகிறாய்.
பார்த்தீங்களா? நீ உபவாசிக்கும் பொழுது உன் ஆத்துமாவை என்ன செய்கிறாய்? ஜாலியிருக்கிறார்கள் சொல்லுங்கோ. You afflict your soul. இப்ப விளங்குதா? உன் ஆத்துமாவுக்கு நெட்டியிலும் போட்டு சாப்பாடு கொடுக்காது, விருப்பமானதுகளை ஓட்டாத, விதம் விதம் சாப்பாடு செய்து செய்து விழுங்கா. சபை உபவாசிக்கிற நேரத்தில் உண்மையாக இயலாமல் இருந்தால் பரவாயில்லை. என் ஆத்துமாவை உபவாசத்தால் உபத்திரவப்படுத்தினேன். பார்த்தீங்களா? இன்னொரு வசனம், 69 சங்கீதம், 69 சங்கீதம், Psalm 69:10. தன்னைத்தானே பொறுத்தல் எதென்று கேட்கிறாயா? இங்க பார், 69:10. என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன், என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன். தாவீதுக்கு தெரிந்ததே, உபவாசிக்கும் பொழுது ஆத்மா வாடி போகிறது, அதனுடைய பலன் குறைகிறது, பழைய மனுஷனின் வல்லமை உடைகிறது. நியூ ஃபாஸ்ட், புதிய சிருஷ்டி அவன் எழும்ப ஆரம்பிக்கிறான். இப்பொழுது அவனுடைய கேட்கிறாய், நீ கொடுக்கத்தான் வேணும், நீ சொன்னபடி செய்யத்தான் வேணும், மழை பொழியத்தான் வேணும், மழை இறங்கத்தான் வேணும், ஜனங்கள் குணம் அடையத்தான் வேணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை முதலிலே தேடுங்கள் என்று மத்தேயு 6:33 இயேசு சொன்னார். The priority number one, எது எது முதலிடம் கொடுக்க வேண்டும் நமக்கு தெரிய வேண்டும். ஜபம் மட்டும் முக்கியம் அல்ல, உபவாசம் முக்கியம். அவர்கள் எல்லாரும், தானியேல், நெகமாயா, எஸ்ரா, எஸ்தர், இவர்கள் எல்லாருமே உபவாச ஜபத்துக்கு முதலிடம் கொடுத்தார்கள். தானியேல், he was a chief minister. யாருக்கு நேரம் இல்லைன்னா அவனுக்கு தான் முதல்ல நேரம் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். He was a chief minister in the parliament.
ஆனால் அவன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி
21 days. See,
21 days. ரெண்டாம் நாளாகமம் 20 அதிகாரம் 2 வசனத்திலே நெருக்கமும் துன்பமும் அங்கு வந்து சூழ்ந்த நேரத்தில் எதிரிகள் தாக்க வந்த பொழுது
அந்த ராஜா என்ன செய்தான்? 2 நாளாகமம் விடுங்கோ 20 அதிகாரம்
2 வசனம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உனக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வந்திருக்கிறார்கள், இதோ அவர்கள் எத்தியோப்பியா ஆசோசான் தாமரத்தில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா அங்கும்
உபவாசத்தை கூற வைத்தான்.
எதிரிகள் வந்து தாக்க வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது ஜோசபாத்
என்ன செய்தான்? அந்த ராஜா தேவனை அறிந்தவன், உடனடியாய் ஜெபம் பண்ணுவது,
எல்லா இடத்துக்கும் அந்த நாட்டிலே
உபவாசத்தை கூற வைத்தான்.
Fast! Everyone get into fasting now. They knew the power of fasting.
அங்காலை வாசித்து பார், ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ண உடனே என்ன நடந்தது என்று சொல்லி.
13 வசனம். யூதா கோத்திர அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பஞ்சாதிகளும் அவர்கள் குமாரோடு கூட கத்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மச்சானின் குமாரனாகி எலியின் மகனான பெனையாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாசில் என்றும் ஆசாப்பின் புத்திரன் ஒருவரான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதை அவர் சொன்னதாவது, சகல யூதா கோத்திரத்தாரை எருசலேமின் குடிகளை ராஜாவாய் யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. எதனாலே இந்த மறுமொழி வந்தது? உபவாச ஜபம், உபவாச ஜபம். மனைவியே, உன் புருஷனுக்காக உபவாசி ஜபிக்கிறாயா, அல்லது அவனை குறித்து பேசி 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 கடிச்சு 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 கொண்டே திரிகிறாயா?
இவர் இப்படி, அவர் இப்படி, இது இப்படி, இப்படி இந்த மனுஷன், இதுதான் என்ற சிலுவை இல்லை, அது உண்ட சிலுவை இல்லை, அல்லது மற்ற மாதிரி அவ குறிச்சு போய் மனைவியை குறித்து சொல்லி 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 அதை விட்டுட்டு உபவாச ஜபத்திலே குறி. உபவாச ஜபம், அவருக்கு சொல்லாத நீ உபவாசிக்கிறாய் என்று, அதாவது அவருக்காக உபவாசி ஜபிக்கிறாய் என்று நீ ஜபம் பண்ண. அவர் அங்கால கதவால போனதுக்கு விடாதே மாட்டவர் இவரை. முதலட்சிப்பை கொடுத்து எப்படியாவது அவர் இருதயத்தை தொட்டரிடம். ஆம், உபவாச ஜபம் வல்லமை உள்ள ஜபம்.
6 அதிகாரம் மத்தேயுவிலே 16-18 அந்த வசனத்தை வாசித்தால், நீங்கள் உபவாசிக்கும் நாளில் என்று கிடக்கிறது. ஆங்கிலத்திலே when you fast, Jesus never said if you fast. If, no, when. நீ உபவாசிக்கும் நாளிலே இதை செய், நீ ஜபம் பண்ணும் போது இவ்வண்ணமா செய். பரிசேர் மாதிரி இருக்காதே, ஜபம் பண்ணுவதா இருந்தால் அப்படி சொல்லவில்லை. இஃப் யூ ப்ரே, நோ, வென் யூ ப்ரே, வென் யூ ஃபாஸ்ட், வென் யூ கிவ். அப்படியானால் உபவாசம் சாதாரண காரியம். சிலர் வந்து சொன்னார்கள், இயேசுவின் இடத்திலே மார்க்கு 2:18-20, யோவான் சாஸ்திரனுடைய சீஷர்கள் எல்லாம் உபவாசிக்கிறார்களே, உங்களோட ஆக்களும் உபவாசிக்கிறது இல்லை. இயேசு சொன்னார், மணவாளன் உலகத்தில் இருக்கும் வரை அவரோடு இருக்கிறவர்கள் உபவாசிக்க மாட்டார்கள், மணவாளன் எடுபடும் காலம் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். அவர்கள் அவரோடு இருந்தார்கள், அந்த நேரத்தில் அவர்கள் உபவாசிக்கவில்லை. When Jesus was taken up and they began to fast.
யோவேல் புத்தகத்திலே 2:28 ஒரு சொல்லு தொடங்குகிறது,
அதற்கு பின்பு.
அதற்கு என்ன சொல்லுகிறார் அந்த இடத்திலே?
உபவாசத்துக்கு பின்பு.
2:12, 2:25, பூச்சி அரிச்சு போட்ட வருஷங்களை நான் கொடுப்பேன், பச்சை புழு, வெட்டு கிளி, வெட்டின கிளி, என்ன கிளி அசுத்தா, புழு அசுத்தா, ஒன்றுக்கு புழு, ஒன்றுக்கு கிளி. கிளிய கிளி, புழுவ மிதி, இயேசுவின் நாமத்திலே.
அதற்கு பின்பு, அதற்கு பின்பு. ஆ, மாம்சமான
எனாவியை Praise the name of Jesus. Glory to your name, O God. Thank you, Lord Jesus.